நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரிடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனருளம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிவதில் பயன்படப் போகின்றது. இப்போது நாங்கள் 36 தத்துவங்களின் இறுதி நிலையில் இருக்கின்றோம். கடந்த வகுப்புக்கு முதல் வகுப்பில் ஆன்ம தத்துவங்களை முழுமையாக மீட்டல் செய்தோம். கடந்த வகுப்பில் வித்யா தத்துவங்களை முழுமையாக மீட்டல் செய்தோம். இன்று சுத்த தத்துவங்களை மீட்டல் செய்யப் போகின்றோம். அதுதான் இன்றையான் வகுப்பு. அடுத்த வகுப்பில் முழுமையாக 36 தத்துவங்களையும் ஒரே நாளில் மீட்டல் செய்து இந்த 36 தத்துவங்களை நாங்கள் முடிக்கப் போகின்றோம். இன்றையான் வகுப்புக்குரிய அட்டவணைகள் அனுப்பியிருந்தேன். 3 பக்கங்கள் அனுப்பியிருந்தேன். 2 பக்கங்கள் தான் இன்று முக்கியமாக பார்க்கப் போகின்றோம். மற்றைய பக்கம் நாங்கள் இறுதி நாளில் பார்ப்பதற்கு. சுத்த தத்துவங்கள் இன்று பார்க்கப் போகின்றோம். இந்த சுத்த தத்துவங்களின் அடிப்படை 2 முறை ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவத்தில் பார்த்திருக்கின்றோம். இது அனாதி பொருட்கள் இருந்து இறைவனின் செயல்முறை திட்டம் தொடங்கியது. பதி பசு பாசத்தில் இருந்து அதை பற்றி நான் இறுதி வகுப்பில் கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை செலவழிக்கின்றேன். இன்று அந்த துவக்கத்தை கூறி அந்த பரம்பொருளுக்கு வணக்கம் சொல்லி சுத்த தத்துவத்திற்குள் வருவோம். சுத்த தத்துவங்கள் இறைவன் இந்த செயல்முறையை மாயையை பயன்படுத்தி ஆன்மாக்களை ஆணவ பிடியில் இருளில் இருந்து இருள் என்று சொன்னால் அறியாமையில் இருந்து விடுவிப்பதற்கு இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய திட்டத்தின்படி 3 பகுதிகளாக அவர் அதை வகுத்தார். 1. முதலாவது பகுதி சுத்த தத்துவம், 2. பகுதி வித்யா தத்துவம், 3. பகுதி ஆன்ம தத்துவம். சுத்த தத்துவத்திற்கு சிவ தத்துவம் என்ற பெயரும் உண்டு. இந்த 1வது பகுதியை அவர் சுத்த மாயையிலிருந்தும், மாயையை 2 விதமாக பிரித்து சுத்த மாயையிலிருந்து இந்த சுத்த தத்துவமாகிய சிவ தத்துவத்தை செய்தார். அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவத்தையும் ஆன்ம தத்துவத்தையும் தோற்றுவித்தார். இன்று நாங்கள் பார்க்கப் போவது சுத்த மாயை. அதற்கு நான் உங்களுக்கு 3 அட்டவணை தந்திருந்தேன். அதில் சுத்த மாயை ஒரு பக்கத்தில் இருக்கின்றது, அனாதி பொருட்களுக்கு கீழ் இருக்கும் அட்டவணையை இன்று உங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றேன். முதலாவது, இந்த சுத்த மாயை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது, சுத்த தத்துவத்தில் சுத்த மாயா காரியங்களாக நான்கு வரையறுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அவை யாவன? கலைகள் ஐந்து, சுத்த தத்துவங்கள் ஐந்து, வாக்குகள் நான்கு, பிரேர காண்டம் என்று நான்கு பகுதிகளாக வகுக்கப்படுகின்றன. கலைகள் ஐந்து என்று சொன்னால் என்ன? நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இனி அடுத்ததாக இந்த கலைகளில் எங்களுக்கு என்ன தெரிய வேண்டுமென்றால், இந்த கலைகள் என்றால் என்ன? சக்தியின் தொழிற்பாடு. அது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், கலைகள் என்றால் சக்தியின் தொழிற்பாடு. ஆனால் இந்த சக்தியின் தொழிற்பாடு ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சக்தி செயல்படுகின்றால் அதைத்தான் ஐந்து கலைகள் என்று சொல்கின்றோம். அதிலிருந்துதான் இந்த சிவ தத்துவமே வருகின்றது. செயல் தொடங்கினால்தானே தத்துவம். ஆகவே அந்த இடத்திலிருந்துதான் இந்த சிவ தத்துவங்கள் வருகின்றது. நிவர்த்தி கலை என்றால் அதனுடைய பொருள் என்ன? முதலாவது கலை சக்தியின் தொழிற்பாடு, ஆணவ மலத்திலிருந்து விடுபடல், அதற்கு அந்த கலையை சக்தி பாவிக்கின்றாள் சேலை. பிரதிஷ்டா கலை என்றது அந்த ஆணவ மலத்திலிருந்து ஆன்மாவை விடுவித்தவுடன் அந்த ஆன்மாவுக்கு பொது அறிவை கொடுக்கின்றாள் சக்தி. அதுதான் பிரதிஷ்டா கலை செய்யும் தொழில். அந்த பொது அறிவை ஏன் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த ஆன்மா நிலையாக நிற்பதற்கு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அறிவு தேவை ஆன்மா நிற்பதற்கு. மூன்றாவதான கலை வித்யா கலை. அந்த கலையின் நிலை என்ன? அந்த நேரம்தான் சக்தி அந்த ஆன்மாக்களுக்கு உண்மை அறிவை ஊட்டுகின்றாள். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, ஞானம் பெறும் நிலை. அதுதான் வித்யா கலை. அந்த அறிவு கொடுக்கப்படுகின்றது சிறிது சிறிதாக. அதுக்கு அடுத்ததாக சாந்தி கலை. அதனுடைய தொழில் சக்தியின் தொழில்தான் கலைகள். அந்த கலையினுடைய செயல்பாடு என்ன மாதிரி என்றால், விருப்பு வெறுப்புகளை கொடுத்து அதை அற்ற நிலையாக்குவது, விருப்பு வெறுப்பு அற்ற நிலையை செயல்படுத்துவதுதான் அந்த சாந்தி கலை நான்காவது. ஐந்தாவதாக இருப்பது சாந்தி அதீத கலை. அந்த இடத்தில் இவ்வளவும் நடந்த பின் ஆன்மாவுக்கு சிவ அனுபவத்தை கொடுப்பதுதான், அந்த சிவத்தை அனுபவிக்கும் நிலையை கொடுப்பதுதான் அந்த சாந்தி அதீத கலை. இதுதான் ஐந்து கலைகள் சிவ தத்துவத்தில், சுத்த தத்துவத்தில். இனி வாக்குகள் நான்கு. உங்களுடைய அட்டவணையை பயன்படுத்தி கொண்டு போங்கள். வாக்குகள் நான்கு என்று பார்த்தோம். அந்த வாக்குகள் யாவன? வைஹரி வாக்கு முதல் பார்ப்போம். எங்களுடைய அட்டவணையில் தலைகீழாக போட்டிருக்கின்றேன், ஒரு விளக்கத்திற்காக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது அடிப்படை வாக்கு, மூல வாக்கு என்று சொல்வது சூட்சுமை வாக்கு. அதைத் தொடர்ந்து பைசந்தி வாக்கு. அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக இருப்பது மத்திமை வாக்கு. நான்காவதாக இருப்பது வைஹரி சூட்சும வாக்கு. வைஹரி தூள வாக்கு ஐந்து. அதாவது வாக்குகள் நான்கு என்று சுத்தமாயா காரியங்களில் இப்போ தொடக்கத்தில் பார்த்தோம். அந்த நான்கு வாக்குகளை இறைவன் ஐந்து வாக்குகளாக்கின்றார். ஏனென்றால் எல்லா இயக்கமும் பஞ்ச சக்தியுடையது. பஞ்ச பூதங்கள் அஞ்சு, கலைகள் சிவ தத்துவங்கள் அஞ்சு, எல்லாம் ஐந்து. ஆகவே இந்த வாக்குகள் நான்காக இருந்தாலும் அதில் ஒரு வாக்கை எடுத்து அதில் தூள வாக்கு சூட்சும வாக்கு என்று ரெண்டு பிரிவாக பிரிக்கின்றார் அந்த வைகரி வாக்கை. ஏனென்றால் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வாக்கு நடைபெறும் என்பதை இலகுவாக புரிந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த ஐந்து வாக்குகள் இப்போது பார்த்தோம் அட்டவணையில். அதற்கு மறுபக்கத்தில் அடுத்த பக்கத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்குகளை பற்றி ரெண்டு அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது இந்த வாக்குகள் என்ன செய்கின்றது என்பதை பார்ப்போம். இந்த வாக்குகள் மிகவும் முக்கியம். வாக்கு இல்லாவிட்டால் ஞானம் இல்லை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. வாக்கு நிச்சயமாக எங்களுக்கு தேவை ஆன்மாக்களுக்கு. இந்த வாக்கு எங்கே அமைகின்றது? எங்களுடைய மூலாதாரத்தில் அமைகின்றது. எந்த வடிவில் இருக்கின்றது? எழுத்து வடிவில் இருக்கின்றது. எந்த நிலையில் இருக்கின்றது? சூட்சும நிலையில் இருக்கின்றது. இந்த எழுத்து வடிவத்தின் ஆதி என்ன? ஓம்காரம், பிரணவம். ஆகவே எல்லா ஆன்மாக்களுக்கும் மூலாதாரத்தில் எழுத்து வடிவத்தில் சூட்சும நிலையில் இந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் முதலாவது வாக்கு நிலையாக சூட்சுமை வாக்கு என்று சொல்கின்றோம். வாக்குகளில் இந்த வாக்குத்தான் மேலெழுந்து இறுதி நிலைக்கு வரும்போது இந்த ஓசை, அதாவது இந்த எழுத்தோசை, எழுத்து வடிவில் இருக்கும் ஓசை சூட்சுமத்தில் வாய்க்கு வரும்போது இசை ஓசையாக வெளிவருகின்றது. அந்த நேரம்தான் எல்லோரும் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. சொல்பவரும் கேட்பார், கேட்பவரும் கேட்பார். இது எந்த படிமுறையில் வருகிறது என்பதை ஒரு குறுகிய மீட்டலில் பார்ப்போம். இது சூட்சுமை வாக்காக மூலாதாரத்தில் இருந்து சுவாசிஸ்தானத்துக்கு வரும் வாக்கை சூட்சுமை வாக்கு என்று சொல்லுவோம். சுவாசிஸ்தானத்தில் இருந்து உந்திதானம், சுவாசிஸ்தானம் இல்லை, உந்திதானம். உந்திதானத்திற்கு, மூலாதாரத்தில் இருந்து உந்திதானத்திற்கு வரும் வாக்கு முதலாவது வாக்கான சூட்சுமை வாக்கு, சூட்சுமமான எழுத்துக்கள். அந்த உந்திதானத்தில் இருந்து இதயத்திற்கு வரும் வாக்குக்குரிய பெயர்தான் பைசந்தி வாக்கு. இதயத்திலிருந்து கண்டத்துக்கு வரும் வாக்கு மூன்றாவது வாக்குத்தான் மத்திமை வாக்கு. நான்காவது வாக்கு கண்டத்திலிருந்து வாய்க்கு வரும் வாக்கை நாங்கள் சூட்சும வைகரி வாக்கு என்று சொல்கின்றோம். அந்த வாக்கு வாயில் நிலைத்து நிற்கும் போது இறுதியாக சொல்லும் வாக்குக்கு பேர் தூள வைகரி வாக்கு. இதுதான் வாக்குகளினுடைய படிமுறை. மூலாதாரத்திலிருந்து வாய் வரைக்கும் அந்த எழுத்தோசை வந்து இசையோசையாக கேட்கும் அளவில் வரும் நிலை. இதற்கிடையில் சில விடயங்கள் நடக்கின்றது இந்த எழுத்தோசைக்கு. அதை சிறிது மீட்டல் செய்வோம். அதாவது முதலாவது நிலையாகிய சூட்சும நிலையில் இந்த எழுத்துக்கள் சூட்சுமமாக இருக்கின்றது. அந்த அடிப்படை எழுத்துத்தான் ஓம்காரம் மூலாதாரத்தில். அது மேலே பைசந்தி வாக்காக இதயத்திற்கு வரும்போது என்ன நடக்கின்றது என்றால் அந்த எழுத்துக்கள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன. அதுதான் அந்த நிலை. ஆனால் இன்னும் சூட்சுமமாகத்தான் இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் மயில் முட்டைக்குள் இருக்கும் தண்ணீர் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அந்த தண்ணீரில் இருக்கும், மயில் முட்டையில் இருக்கும் தண்ணீரில் இருக்கும் நிறங்கள் தோன்றி மறையும், தோன்றி மறையும். அதே போல்தான் இந்த எழுத்து வடிவில் சூட்சுமமாக இருக்கிற எழுத்து மூலாதாரத்தில் இருந்து உந்திதானத்திற்கு வந்ததும் அந்த இடத்தில் தோன்றும் மறையும், தோன்றும் மறையும் என்றால் இன்னும் சூட்சுமத்தில் நிற்கும், ஆனால் சூட்சுமத்தை விட்டு தெரியப்படுத்துற மாதிரி வரும், ஆனால் தெரியாது. அதுதான் பைசந்தி வாக்கு. அதிலிருந்து அடுத்தது இதயத்துக்கு வரும்போது அந்த வாக்கின் பேர் மத்திமை வாக்கு. அந்த இடத்தில் என்ன நடக்கின்றது என்றால் இந்த சூட்சுமத்தில் தெரிந்தும் தெரியாத நிலையில் பைசந்தியாக இருந்த வாக்கு, எழுத்து வாக்கு இதயத்திற்கு வரும்போது சிறிய நுண்ணிய ஓசை, அதுவும் சூட்சுமந்தான், ஆனால் ஒரு சிறிய நுண்ணிய ஓசை கேட்கும். அது அந்த எழுத்தை அறிபவருக்கு மாத்திரம்தான் கேட்கும், மற்றவர்களுக்கு கேட்கவே மாட்டாது. அது நுண்ணிய ஓசை என்று சொல்லுவார் பேராசிரியர். அது மிகவும் சூட்சுமமானது. இந்த மத்திமை நிலைதான் இறைவன் அருளாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் நிலை. அந்த நிலையில் இருந்தால்தான் அந்த வாக்கை நாங்கள் கேட்கலாம். நோமல் ஆன்மாக்கள் கேட்க முடியாது, ஏனென்றால் அது சூட்சுமம்தான் இன்னும் மூன்றாவது நிலையில். ஆனால் அருளாளர்கள் அந்த நிலையில்தான் இறைவனின் அருள்மொழி வாக்குகள், இறைவனின் இதிகாசங்கள், ஆகம நூல்கள், அவற்றை அந்த நிலையில் இருந்துதான் அருளாளர்கள் பெறுகின்றார்கள். இறைவனிடம் இருந்து அதைத்தான் நாங்கள் படித்திருக்கின்றோம். பல அருளாளர்களுடைய விடயங்களில் அருளாளர்களுக்கு இவை கிடைப்பதெல்லாம் சூட்சும நிலையில், மத்திமை வாக்கு நிலையில், மூன்றாவது வாக்கு நிலையில் அருளாளர்கள் இறைவனிடமிருந்து பெறுகின்றார்கள். இவையெல்லாம் செவி என்றால் கேட்டு பெறுவதல்ல, இது உள்ளே இருக்கும் ஆன்ம அதிர்வினால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் நடைபெறும் விடயம், அருளாளர்களுக்கும் இறைவனுக்கும். அப்ப எங்களுடைய எல்லா புத்தகங்களும் அருளாளர்கள் அருளிய எழுதிய புத்தகங்கள், இறை அருளினால் எழுதப்பட்ட விடயங்கள் முழுக்க இறைவனிடமிருந்து அருளாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அந்த நிலையில் அருளாளர்கள் அவற்றை இறையிடமிருந்து எடுத்து, அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், இதுதான் தத்துவம், இறையிடமிருந்து எடுத்து அவற்றை தங்கள் தாங்கள் தாங்கள் எந்தெந்த மொழிகளில் இருக்கின்றார்களோ, எந்தெந்த சமயங்களில் இருக்கின்றார்களோ, அந்தந்த மொழிகளிலேயே அவர்கள் அதை மக்களுக்கு புத்தக வடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆகவேதான் இந்த உலகத்தில் மொழிகள் தோன்றின. இந்த மொழிகளில் பல புத்தகங்கள் வந்திருக்கின்றது. நாங்கள் புத்தகங்களை பார்க்கின்றோம், சமஸ்கிருதத்தில் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழில் இருக்கு, கிரீக்கில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, எல்லாவற்றிலும் இருக்கு. இது எல்லாம் அந்தந்த மொழிகளில் இருக்கும் அருளாளர்களால் கொணரப்பட்டபடியால் அந்தந்த மொழிகளிலேயே அந்தந்த அருள் புத்தகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதேபோல்தான் எங்களுடைய சைவ சித்தாந்த புத்தகங்கள் முழுக்க தமிழில் அமைந்திருக்கின்றது. அதுக்கு மெய்கண்ட தேவர் இறை அருளினால் மத்திமை வாக்கு நிலையில் அவற்றை எடுத்து அதை நூல் வடிவில் கீழே கொடுத்தார். இதுதான். ஆகவே இந்த மூன்றாவது வாக்கு என்பது மிகவும் முக்கியம். என்ன மாதிரி இந்த அருளாளர்கள் இவற்றை எடுக்கின்றார்கள் என்று, இந்த மூன்றாவது வாக்கு முடிந்தவுடன் என்ன நடக்கின்றது? இந்த மூன்றாவது வாக்குக்கு வைசந்தி வாக்கிலிருந்து தோன்றும் தோன்றாத நிலையிலிருந்து இந்த மூன்றாவது வாக்குக்கு அந்த எழுத்து வருவதற்கு ஒரு வாயுவின் உதவி தேவை. அந்த வாயு தான் உதானன் வாயு. அந்த உதானன் வாயு மூலமாக அது மத்திமை வாக்காக வந்து, அந்த மத்திமை வாக்கிலிருந்து அடுத்த நிலையான வைகரி வாக்குக்கு அது வரப்போகின்றது. கண்டத்திற்கு, அந்த கண்டத்திற்கு வரும் நிலைக்கு அதற்கு பிராண வாயு தேவை என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அந்த வாயுவின் உதவியுடன் தான், அந்த வாயுவின் உதவியுடன் தான் அந்த நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போது நான்காவது நிலைக்கு வந்துவிட்டோம், அது கண்டம். அந்த நிலைக்கு வரும்போது அந்த கண்டத்தில் வைத்து இந்த மத்திமை வாக்குத்தான் இதயத்தில் இருந்து கண்டம் வரைக்கும் வருகின்றது. அந்த கண்டம் வரைக்கும் வரும்போதுதான் உதானன் வாயுவை பாவித்து வருகின்றது. அந்த கண்டத்தில் இருந்து வாய்க்கு வரும்போது பிராண வாயுவை பாவித்துத்தான் அது வருகின்றது. நான் முதல் மாறி சொல்லியிருந்தேன் என்றால் அது திருத்தம். மத்திமை வாக்காக வந்தா பின்தான் உதானன் வாயுவை வைத்து அது கண்டத்திற்கு வருகின்றது. அந்த கண்டத்தில் இருந்து வாய்க்கு வரும்போது ஐந்தாவது நிலைக்கு அது பிராணன் வாயுவை பாவிக்கின்றது. ஆகவே அந்த வாய்க்கு வந்தவுடன் அந்த நிலையில் வைகரி வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. வைகரியில் தொடக்கமாக இருப்பது சூட்சும வைகரி, உங்களுடைய அட்டவணையில் பாருங்கள் வாக்குகளில், இறுதியில் இருப்பது தூள வைகரி. சூட்சும வைகரியில் அது உங்களுக்கு இசையோசையாக வந்துவிடும், ஆனால் உங்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும், மற்றவர்களுக்கு கேட்காது. ஆனால் அது அடுத்த நிலையாக அதே வாயில் தூள வைகரியாக வரும்போது அது மற்றவர்களுக்கு இல்லை, எல்லோருக்குமே கேட்கும். இதுதான் வாக்குகளின் ஃபார்மேஷன். இப்படித்தான் ஒரு ஒரு எழுத்தில் இருந்து என்ன மாதிரி இது சொல்லுக்கு இசைக்கு வருகின்றது, கேட்கக்கூடியதாக என்பது இந்த வாக்குகளால் நடைபெறுகின்றது. எவ்வளவு அற்புதமான விடயங்கள் எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றன. ஆகவே இந்த முதல் பக்கத்திற்கு கொண்டு செல்கின்றேன். இப்போது நாங்கள் வாக்குகளை பற்றியும் பார்த்து விட்டோம். அதாவது சுத்தமாயா காரியங்களில் நான்கு விடயங்களை பற்றி பார்க்க வேண்டும். முதலாவதாக கலைகள் ஐந்து பார்த்து விட்டோம். கலைகள் என்றால் என்ன? சக்தியின் தொழிற்பாடு. அடுத்ததாக இதெல்லாம் சிறிய மீட்டல், விளக்கம் விளக்கமாக அல்ல. அடுத்ததாக சுத்த தத்துவங்கள் இன்னும் வரவில்லை. வாக்குகளை பற்றி பார்த்து விட்டோம். நாலு வாக்குகள் ஐந்து வாக்குகளாக செயல்படுகின்றன. ஏனென்றால் எல்லாவற்றுடனும் இணைந்து செயல்படுவதற்காக எல்லாமே இங்கு ஐந்து. ஆகவே அந்த ஐந்து வாக்குகளின் நிலையும் அந்த வாக்குகளின் தொழிற்பாடு என்ன, அது எங்கிருந்து உருவாகின்றது, ஓம்காரத்தில் இருந்து உருவாகின்றது. ஆகவே அவற்றை பார்த்து விட்டோம். இப்போது அதே முதலாவது பக்கத்தில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது சுத்த தத்துவங்கள். இந்த சுத்த தத்துவங்கள் ஐந்து. இந்த சுத்த தத்துவத்துக்கு பிரேர காண்டம் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லு நாங்கள் படித்திருக்கின்றோம், இங்கு அதை மீட்டல் செய்வோம். இது இந்த சுத்த தத்துவத்தில் ஆன்மாக்களில் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் விஞ்ஞான கலர். அவர்களுடைய கருத்து விஞ்ஞான கலர் என்றால் என்ன? துவக்கத்தில் அடிப்படை கருத்தில் பார்த்தோம், உங்களுடைய அதே அட்டவணையில் மேலே இருக்கின்றது. விஞ்ஞான கலர் என்றால் ஆணவ மலம் மட்டும் கொண்டவர்கள். உயிரில் மூன்று நிலை இருக்கின்றது: விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகல. பிரளயா கலர் வித்யா தத்துவத்திலும், விஞ்ஞான கலர் சுத்த தத்துவத்திலும், சகலர் ஆன்ம தத்துவத்திலும் இருக்கின்றார்கள். ஆகவே அது பாத்திரம் இப்போது தெரிந்தால் போதும், நீங்கள் விளக்கமாக படித்து விட்டீர்கள். அதுக்கடுத்தது இந்த சுத்த தத்துவம் என்னத்திற்கு இருக்கின்றது? இந்த மூன்று தத்துவங்களை வைத்துத்தான் இறைவன் இந்த செயல்முறையை செய்கின்றார் என்று பார்த்தோம். சுத்த தத்துவத்தினுடைய செயல் இயக்குதல். இறைவன் தான் சக்தியுடன் சேர்ந்து இவற்றை இயக்குவதற்குத்தான் இந்த தத்துவத்தை அமைத்தார். சுத்தமாயையிலிருந்து சுத்த தத்துவத்தை அமைத்தார். இதற்கு ஒரு பெயர் உண்டு, சிவ தத்துவம். இது அதிசூட்சுமை நிலை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் மூன்று நிலைகளில் இந்த மூன்று இடங்களை இவர் நிர்வகிக்கின்றார். அதாவது சுத்த மாயையை நிர்வகிக்கும் இடத்தை அதிசூட்சுமை நிலை என்றுவார் என்றால் ஒருவருக்கும் புரியாது, அது இறைவனுடைய இடம். அதே போல் வித்யா தத்துவத்தை சூட்சுமை நிலை என்று சொல்லுவார். புரியும், புரியாமல் விடும், சூட்சுமத்தில் தான் அதுவும் உண்டு. ஆன்ம தத்துவம் ஒன்றுதான் தூள நிலை, எல்லோருக்கும் தெரியக்கூடிய நிலை. ஆகவே இந்த மூன்று தத்துவங்களுக்கும் இப்படியான ஒரு பெயர் உண்டு சைவ சித்தாந்தத்தில். அதாவது சுத்த தத்துவம் அதிசூட்சும நிலையில் இருக்கும் தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் சூட்சும நிலையில் இருக்கும் தத்துவங்கள், போன வகுப்பில் பார்த்தோம். அதே போல் தூளத்தில் ஆன்ம தத்துவங்கள் தூளத்தில் இருக்கும், தூள நிலையில் இருக்கும் தத்துவங்கள். இதெல்லாம் ஒரு சொல்லளவில் தெரிந்திருக்க வேண்டும். அட்டவணையை பார்க்கும் போது உங்களுக்கு அது மனதில் பதியும். இப்போது இந்த ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றது சிவ தத்துவத்தில். அதை அந்த அட்டவணையில் கொடுத்திருக்கின்றேன். அவை யாவன: நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அது பல முறை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இதுதான் சுத்த தத்துவங்கள். இனி இரண்டு உலகங்கள் இருக்கின்றது. இரண்டு உலகம் என்று சொன்னால் ஒன்றை பொருள் உலகம் என்று சொல்லுவோம், மற்றதை சொல்லுலகம் என்று சொல்லுவோம். இதில் ஒரு சிறிய விடயம் நடைபெறும் எங்களுடைய இந்த இயக்கத்துக்குள். ஆன்மாக்களுக்கு இந்த இரண்டு உலகங்கள், பொருள் உலகம் எல்லாம் ஆன்ம தத்துவத்தில் இருப்பவற்றை இயக்குவதற்கு, அதே போல் சொல்லுலகம் என்றால் சொல்லுலகம் என்றால் அது சுத்த தத்துவத்தில் இறைவன் இயக்கத்திற்குரியது. அதாவது சுத்த தத்துவத்தில் இருந்துதான் அந்த சொல்லுலகம் தொடங்குகின்றது. ஆகவே இந்த பொருள் உலகத்தை பற்றியும் சொல்லுலகத்தை பற்றியும் அட்டவணையில் கண்டு சிறிய அட்டவணை போட்டிருக்கின்றேன். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், பொருள் நிலையில் மூன்று நிலைகள் உண்டு. மூன்று விடயங்கள் எங்களுக்கு தேவை எங்களுடைய இயக்கத்திற்கு, இறைவனுடைய செயல்முறையில். அவை யாவன: 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், 5 கலைகள். அவையை பற்றித்தான் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் சொல்லுலகம் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் பார்த்தோம். இந்த சொல் என்பது என்ன? எழுத்துலகம். எழுத்து என்பது என்ன? ஓம்காரம். ஓம்காரம் வாக்குகள் மூலம் நடைபெறுகின்றது. அந்த சொல்லுலகத்தில் என்ன இருக்கின்றது என்றால் வண்ணம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஆன்மீக சொல்லு, பெரிதாக தெரிந்திருக்க தேவையில்லை. ஆனால் அந்த தியரியை உங்களுக்கு போடுவதற்காக போட்டேன் அட்டவணையில். வண்ணங்கள் 51, பதங்கள் 81, மந்திரங்கள் 11 அந்த சொல்லுலகம் இருக்கின்றது. அதன் விரிவாக்கம் நாங்கள் முதலில் படித்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்தால் காணும். அது பெரிதாக உங்களுடைய நினைப்பில் இருக்க வேண்டியது அல்ல. ஆகவே இந்த பொருளுலகம் சொல்லுலகத்தில் இந்த மூன்று மூன்றும் ஆறு விடயங்கள் எங்களுக்கு தேவை. எங்களுடைய இயக்கத்திற்கு இந்த ஆறு விடயங்களையும் அத்துவாக்கல் என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்தில் அந்த சொல்லும் அந்த ரெண்டு அட்டவணைக்கு கீழே தந்திருக்கின்றேன். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இப்போது அடுத்த பக்கத்திற்கு நான் உங்களை கூட்டிச் செல்கின்றேன். வாக்குகள் கலைகள் என்ற கலையங்கம் போட்ட பக்கம். இப்போது நாங்கள் எங்களுடைய சுத்த தத்துவத்தில் மூன்று விடயங்களை பார்த்து விட்டோம். சுத்தமாயா காரியங்களில் கலைகள் ஐந்து, தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் ஐந்து, வாக்குகள் நான்கு. ஆனால் நாங்கள் அதை ஐந்தாக மாற்றி, இறைவன் அதை ஐந்தாக மாற்றி வைகிரி வாக்கை தூளம் சூட்சுமம் என்று இரண்டாக பிரித்து ஐந்து வாக்குகள் என்று நீங்கள் அதை இந்த அட்டவணைகளை பாவிப்பதற்காக ஐந்து வாக்குகளாக இறைவன் கொடுத்திருக்கின்றார் அந்த விளக்கத்திற்காக. இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த வாக்குகள் கலைகள் என்ற அட்டவணையில் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் அதை நாங்கள் சிறிது பார்ப்போம். இந்த அட்டவணையில் என்ன மாதிரி இந்த தொழிற்பாடு நடக்கின்றது என்பதுதான் தெரிய வேண்டும். முதலாவது அட்டவணையில் பாருங்கள், முதலாவது கோலம் மேலிருந்து கீழாக வாக்குகள், இரண்டாவது கலைகள், மூன்றாவது அட்டவணை சுத்த தத்துவங்கள், நான்காவது அட்டவணை புவனங்கள், ஐந்தாவது அட்டவணை தத்துவங்கள், ஆறாவது அட்டவணை ஒடுங்கும் முறைகள், ஊழிக்காலம். இதை ஒவ்வொன்றாக விளக்கம் தருகின்றேன். மீட்டலுக்காக மாத்திரம் விரிவாக பார்த்து விட்டோம். முதலாவதாக வாக்குகள், இப்போதுதான் மீட்டல் செய்து முடித்தோம். வாக்குகள் என்றால் என்ன? அதனுடைய தொழிற்பாடு எழுத்தோசையாக மூலாதாரத்தில் சூட்சுமை வாக்காக இருந்து அது சொல்லோசை என்றும் சொல்லலாம், இசையோசை என்றும் சொல்லலாம். அது உங்களுடைய செவிக்கு வாய் மூலம் வரும் நிலைதான் வாக்குகள். அது ஐந்து பிரிவுகள். அது எதனூடாக வருகின்றது என்று பார்த்தோம். மூலாதாரத்திலிருந்து உந்தி தானமாகிய தொப்புளுக்கு வந்து, உந்தி தானத்திலிருந்து இதயத்துக்கு வந்து, இதயத்திலிருந்து கண்டமாகிய தொண்டைக்கு வந்து, கண்டத்திலிருந்து வாய்க்கு வந்து, அது வைகரி வாக்காக எல்லோருக்கும் கேட்கின்றது. அதை பார்த்து விட்டோம். அதை பற்றித்தான் இந்த வாக்குகளுக்குள்ளே உங்களுக்கு அந்த அட்டவணையில் போட்டிருக்கின்றேன். சூட்சுமை வாக்கு, அதை பார்த்து கொண்டு போபவர்கள் மூலாதாரத்திலிருந்து உந்திதானத்திற்கு வருகின்றது. அது கடுத்த பட்டியில் பைசந்தி வாக்கு, உந்திதானத்திலிருந்து இதயத்துக்கு வருகின்றது. அப்போது வரும்போது உங்களுக்கு உதானன் வாயு தேவைப்படுகின்றது. மத்திமை வாக்கு இதயத்திலிருந்து கண்டத்துக்கு வருகின்றது. அப்போது உங்களுக்கு பிராண வாயு தேவைப்படுகின்றது. சூட்சும வைகரியாக கண்டத்திலிருந்து வாய்க்கு வருகின்றது. அடுத்ததாக தூள வைகரியாக வாயிலேயே நிலைத்து நிற்கின்றது. இதுதான் அதனுடைய தொழிற்பாடு. அடுத்த அட்டவணை கலைகள். கலைகள் என்றால் என்ன பார்த்துவிட்டோம். இன்று மீட்டலில் சக்தியின் தொழிற்பாடு. அது எத்தனை வகை? ஐந்து வகை. மீண்டும் அவையினுடைய தனித்தனியாக இந்த அட்டவணையில் பாருங்கள். இந்த ஐந்து வகையும் சாந்தி அதீத கலை, அது போட்டிருக்கின்றேன் விளக்கமாகவே. உங்களுக்கு சிவ அனுபவத்தை அனுபவிக்கும் நிலை சாந்தி கலை, விருப்பு வெறுப்புகள் அற்ற நிலை. வித்யா கலை, உண்மை அறிவை ஞானத்தை பெறும் நிலை. பிரதிஷ்டா கலை, பொது அறிவு நிலையாக நிற்கும் நிலை. நிவர்த்தி கலை, ஆணவ மலத்திலிருந்து விடுபடல். இதை கீழிருந்து மேலாகத்தான் தொழிற்பாடு வகையில் நடக்கும். நான் இங்கு அட்டவணைக்கு மேலிருந்து கீழாக போட்டிருக்கின்றேன். அடுத்ததாக சுத்த தத்துவங்கள், இப்போதுதான் பார்த்து முடித்தோம் ஐந்து தத்துவங்கள் என்று. அதன் என்ன? அதிலே சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு மனதிற்கு தருவதற்காக எல்லாமே அடக்கி இருக்கின்றேன் அட்டவணையில். நாதம், நாதம் என்று சொன்னால் இறைவனின் உருவநிலை, அருவநிலை, சூட்சும லய நிலை என்று இரண்டு பொருள்பட இறைவனின் நிலையை கொடுக்கின்றோம். இதில் விளக்கம் எல்லாம் பார்த்து விட்டோம். இரண்டாவதாக விந்து, விந்துவும் அருவத்தில் இருக்கும் நிலை இறைவன், அதை தூள லய நிலை என்று சொல்லுகின்றோம். அடுத்த நிலை சாதாக்கியம், அதை அருவுருவ நிலையில் இறைவன் இருக்கின்றார், அதை போக நிலை என்று சொல்கின்றோம். எல்லாம் உங்களுக்கு சமரைஸ் பண்ணி தந்திருக்கின்றேன். அடுத்தது நான்காவது மகேஸ்வரம், அது உருவத்திற்கு இறைவன் வரும் நிலை. அந்த நிலையை சூட்சும அதிகார நிலை என்றும் சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். ஐந்தாவதாகிய சுத்த வித்தை, அது இறைவன் உருவத்தில் இருக்கும் நிலை. அதை தூள அதிகார நிலை என்று சொல்கின்றோம். இதுதான் அடுத்த டேபிள் உங்களுக்கு போட்டு தந்தது. அதுக்கு அடுத்ததாக புவனங்கள், எல்லாமாக 224 புவனங்கள் இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். இதுதான் எல்லோரும் இருக்கின்றார்கள், இறைவன் ஆன்மாக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு புவனத்தில். இது எங்கே எந்தெந்த இடத்தில் எத்தனை புவனங்கள் இருக்கென்று பார்ப்போமாக. முதலாவதாகிய சுத்த தத்துவமாகிய நாதத்தில் 15 புவனங்கள் இருக்கின்றன, அது சிவனுடைய நிலை. அதுக்கு அடுத்த சக்தி நிலையாகிய விந்து தத்துவத்தில் 18 புவனங்கள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்ததாகிய சாதாக்கியம் என்று அருவுருவ நிலையில் இருக்கும் புவனத்தில் 27 தத்துவங்கள் இருக்கின்றன, 27 புவனங்கள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்ததாக மகேஸ்வரம் என்ற தத்துவத்தில் 56 புவனங்கள் இருக்கின்றன. சுத்த வித்தை என்ற தத்துவத்தில் 108 புவனங்கள் இருக்கின்றன. அதுதான் அடுத்த அட்டவணை. அதுக்கு அடுத்ததாக தத்துவங்கள், இந்த 5 நிலைகளிலும் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், சிவ நிலையாகிய நாதத்தில் நாதமும் விந்தும் ஆகிய 2 தத்துவம் தான் இருக்கும். ஏனென்றால் அது ஒருவராலும் அறியப்படாத நிலை. அதற்கு அடுத்ததாக இருக்கும் நிலையில் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றது? விந்து தத்துவத்தில் 3 தத்துவங்கள் தான், சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. அதுக்கு அடுத்த நிலைக்கு சாதாக்கியத்திற்கு வந்தீர்கள் என்றால் அதில் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றது என்றால், எல்லா வித்யா தத்துவங்களும் அந்த இடத்தில் தான் இருக்கின்றன. 7 வித்யா தத்துவங்களும் படித்து விட்டோம் பழைய வகுப்பில். அதுக்கடுத்ததாகிய மகேஸ்வரத்துக்கு, சுத்த தத்துவத்தில் இருக்கும் மகேஸ்வர நிலைக்கு வந்தீர்கள் என்றால் அதில் எல்லா ஆன்ம தத்துவங்கள் 24 23 தத்துவங்களும் அந்த மகேஸ்வர நிலையில் இருக்கின்றன. இறுதியாக இருக்கும் சுத்த வித்தை சுத்த தத்துவத்திற்கு வரும்போது அந்த இறைவனின் இயக்கத்தில் ஆக ஒரே ஒரு தத்துவம் இருக்கின்றது, அது நிலம். இது தத்துவங்களின் நிலைப்பாடு. இந்த சுத்த தத்துவத்தை வைத்து அல்லது கலைகளை வைத்து அல்லது வாக்குகளை வைத்து அதான் எல்லாம் ஒரே அட்டவணையில் தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ஒடுங்கும் முறை ஊழிக்காலம் என்று தந்திருக்கின்றேன், அது மிகவும் முக்கியமானது. இதெல்லாம் படைக்கப்படும் போதுதான் இவ்வளவு நாளும் நாங்கள் படித்த இந்த 36 தத்துவங்களும் ஊழிக்காலத்தின் பின் இறைவன் இந்த தனு கரண புவன போகங்களால் இந்த ஆன்மாக்களை ஆணவ மலப்பிடியிலிருந்து அறியாமையிலிருந்து வெளியால் கொண்டு வருவதற்காக அவர் செயல்படுத்தும் திட்டம் ஊழிக்காலத்தின் பின். ஊழிக்காலம் என்றால் அழிவுக்கு பின். அதில் அதை அந்த முறையில் தான் நாங்கள் இந்த தத்துவத்தை படிக்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் பேராசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அதுதான் உண்மையும். ஆனால் இப்போது என்ன பார்க்கின்றோம் என்றால் இந்த கடைசி டேபிளில், அந்த கடைசி நிலையில் இது அழிந்ததென்றால் இந்த நிலையில் படைத்ததெல்லாம் எங்கே போகும் என்று பார்க்கின்றோம். இந்த 5 நிலைகளிலும் இறைவன் இயக்க நிலையில் 5 கலைகளை வைத்து, 5 வாக்குகளை வைத்து, 5 புவனங்கள் 5 நிலைகளில் வைத்து, தத்துவங்களை 5 நிலைகளில் வைத்து படைத்ததெல்லாம் எங்கே ஒடுங்குகின்றது? அழித்தல் என்று சொல்வது ஒடுக்குதல், மிகவும் அற்புதமான விடயம். இது கீழிருந்து மேலாக பார்ப்பதுதான் முறை. ஏனென்றால் கடைசியாக இருப்பதுதான் நில தத்துவம். நில தத்துவம், இந்த நில தத்துவம் என்று சொல்றது என்றால் தத்துவங்கள் என்றால் 36 நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அறிகருவிகள், ஞான செயற்கருவிகள், தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, அந்த கரணங்கள் 4, வித்யா தத்துவங்கள் 7, சுத்த தத்துவமாகிய சிவ தத்துவம் 5, முழுமையாக 36. அதுதான் இந்த தத்துவங்களுக்கு கீழ் உங்களுக்கு அந்த 36 நிலைகளையும் கொடுத்திருக்கின்றோம். இப்போது இது அழியுது என்று வையுங்கள், ஊழிக்காலம் வருகிறது. நாங்கள் எல்லோரும் இருக்கும் போது உலகம் அழிகின்றது, ஊழிக்காலம். அந்த நிலையில் நாங்கள் எங்கெங்கு போய் இந்த புவனங்களில் இருந்தவர்கள், இந்த தத்துவங்களில் இருந்தவர்கள் எங்கு போய் ஒடுங்குவோம் என்று பார்த்தால், கீழிருந்து மேலே பாருங்கள், இது மிகவும் முக்கியமானது. இது உங்களுடைய பயிற்சிக்கும் தேவை, எங்களுடைய உலகிய வாழ்க்கையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் தேவையான விடயம். அதாவது நிலம் ஆகிய நிலம் என்ற தத்துவத்தில் இருக்கும் சுத்த வித்தை தத்துவத்திற்கு நிலம் என்றதுதான் தத்துவம், சுத்த வித்தை நிலைக்கு, சுத்த தத்துவத்தில் இருக்கும் சுத்த வித்தைக்கு நிலம்தான் காரணம். அந்த நிலம் அழியும் போது நீரில் ஒடுங்குகின்றது. ஏனென்றா பஞ்சபூதங்களில் நீங்கள் ஐந்து இருக்கின்றது, நிலம் அழியும் போது அது நீரில் ஒடுங்கும். அதற்கு மேலே ஆன்ம தத்துவங்கள் 23 மகேஸ்வர சுத்த தத்துவத்தில் இருக்கின்றது. அவை உலகம் ஊழிக்காலம் வரும்போது அது போய் கலையில் ஒடுங்கும். ஏனென்றால் இந்த ஆன்ம தத்துவம் தொடங்கியது கலையில் இருந்து என்று நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். ஆகவே அவை ஒடுங்கும் போதும் அவை கலையில் சென்று ஒடுங்கும். அடுத்ததாக நீங்கள் வித்யா தத்துவம் பார்க்கின்றீர்கள். சாதாக்கிய சுத்த தத்துவத்துக்குரியது, அது போய் சுத்த வித்தையில் ஒடுங்கும். அதே போல் அதற்கு மேலே போய் பார்த்தால் விந்து தத்துவத்தில் இருக்கும் சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற மூன்று தத்துவங்களும் சக்தியில் போய் ஒடுங்கும். இப்போது நாதம், விந்து என்று இருக்கும் இரண்டு தத்துவங்கள் சுத்த சிவனில் போய் ஒடுங்குகின்றது. இங்குதான் உங்களுக்கு விளங்குகின்றது. அதாவது இந்த ஊழிக்காலம் வரும்போது இந்த தத்துவங்கள் புவனங்கள் எல்லாம் அழியும் போது இறுதியாக நிலைத்து நிற்பவன் சுத்த சிவன். ஓகே, இதை அறியாமல் தான் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் தான் எல்லாம் என்று நான் எனதில் நின்று சுழல்கின்றோம். ஆகவே நீங்கள் இருக்கும் நிலை அழியும் போது உங்களுடைய இறுதி நிலை என்னவென்று சைவ சித்தாந்தம் இந்த அட்டவணையில் திறமையாக காட்டியிருக்கின்றது. நீங்கள் இதில் எந்த பகுதியில் இருக்கின்றீர்களோ அதற்கு முதல் பகுதியில் போய் நீங்கள் ஒடுங்குகின்றீர்கள் என்றால் அழிகின்றீர்கள். திரும்ப உங்களை உருவாக்கும் போது மேலிருந்து கீழாக இறைவன் உருவாக்கி கொண்டு வருவார். அதுதான் இந்த தத்துவங்களின் விளக்கம். அதை அழகாக இந்த அட்டவணையில் கலைகள் வாக்குகள் என்ற அட்டவணையில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கின்றது. ஆகவே இந்த அட்டவணையில் கடைசியாக உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், இந்த அட்டவணையில் முதலாவதாக இருக்கும் வாக்குகள் கலைகளில் கலைகளை ஆதாரமாக கொண்டு, அதாவது இரண்டாவது அட்டவணையில் இருக்கும் கலைகளை ஆதாரமாக கொண்டு சுத்த தத்துவத்தில் நின்று தொழிற்படுகின்றது. இதுதான் அதனுடைய தொழில். வாக்குகள் கலைகளை ஆதாரமாக கொண்டு சுத்த தத்துவத்தில், நிறையின் சுத்த தத்துவத்தில் இருந்து அது தொழிற்படுகின்றது. அவ்வளவுதான் அந்த அட்டவணையில் உங்களுக்கு தரப்படும் மீட்டல் விளக்கம். இனி கீழே ஒரு அட்டவணை இருக்கின்றது, அதுக்குரிய தலைப்பு பிரணவத்தின் விளக்கம். நாங்கள் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முதல் எழுத்துலகம், ஓசை அல்லது சொல்லுலகம் என்று பார்த்தோம். அதாவது எழுத்துக்கள் மூலாதாரத்தில் ஓம்காரத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரணவத்தின் விளக்கம் என்னென்று இந்த அட்டவணையில் கொடுக்கின்றோம். சிவ தத்துவத்தில் இருந்து அதை அட்டவணை மூலமாகவே பார்த்து விடுவோம். முதலாவது குலத்தில் வாக்குகள் என்றிருக்கின்றது. நீங்கள் இந்த வாக்குகளை பார்த்து விட்டீர்கள் மேல் அட்டவணையிலும். ஆனால் அந்த ஒழுங்குமுறையை தலைகீழாக போட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த பிரணவத்தை விளங்கப்படுத்துவதற்கு, ஏனென்றால் ஓம்காரம் மூலாதாரத்திலிருந்து தொடங்குகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவேதான் தூல வைகரி மேலே வருகின்றது. அதுக்கு அடுத்தது சூட்சும வைகரி, மத்திமையிலே பிராணன் தேவை, வைசந்தி, வைசந்தியில உதானன் வாயு தேவை, அடுத்ததாக சூட்சுமை. இது வாக்குகள். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கலைகள், கலைகளும் மேலே இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்து விட்டோம், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. அதுக்கு அடுத்த பார்த்தீர்கள் என்றால் இவற்றுக்கு எங்களுக்கு அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள். இந்த தத்துவங்களுக்கும் கலைகளுக்கும் வாக்குகளுக்கும் அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள். அந்த ஐந்து பேருடைய பெயரும் அந்த கலைகளுடனும் வாக்குகளுடனும் சேர்த்து போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் யாவன? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவ. அதுக்கு அடுத்ததை பார்த்தீர்கள் என்றால் இங்குதான் முக்கியமான செய்தி, இந்த எழுத்தோசை, அதாவது பிரணவம். பிரணவங்கள் எழுத்து வடிவில் இருக்கின்றன, அதை அச்சரங்கள் என்று சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த அச்சரங்கள் என்ன மாதிரி இந்த ஐந்து நிலைகளிலும் அமைந்திருக்கின்றது என்பது இங்கு போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது முதலாவது நிலையில் அகரமாகவும், இரண்டாவது நிலையில் உகரமாகவும், மூன்றாவது நிலையில் மகரமாகவும், நான்காவது நிலையில் விந்து ஆகவும் ஐந்தாவது நிலையில் நாதமாகவும் ஐந்து நிலைகளில் பிரணவத்தின் ஐந்து கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் ஓம்காரம் என்ற பிரணவ மந்திரம். இது கடைசியாக என்னத்தை இது கொண்டு வருகின்றது என்றால், இந்த செயல்பாடு முழுக்கலும் என்ன மாதிரி இது கொண்டு வந்து முடிபடுகின்றது என்றால், இந்த பிரணவ மந்திரம் இந்த எழுத்தோசை தான் இந்த அந்த கரணங்களை இயக்குகின்றது. அந்த கரணங்கள் என்பது எங்களுக்கு முக்கியமானது என்று பார்த்து விட்டோம் ஆன்ம தத்துவத்தில். ஏனென்றால் பொறிகளால் எடுக்கும் விடயங்களை உள்ளுக்குள் கொண்டு வருவது மனம் என்ற அந்த கரணம். கொண்டு வந்து அகங்காரத்தால் எழுப்பப்பட்டு சித்தத்தால் அந்த பழைய பதிவுகள் எடுக்கப்பட்டு புத்தியால் தீர்மானிக்கப்பட்டு அந்த புத்தி பொருளாகின்றது என்று பார்த்து விட்டோம். ஆகவே அந்த கரணங்களை இயக்குவது எது என்று இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. அதாவது தூள வைகரி வாக்கு அகங்காரத்தை எழுப்புகின்றது. முதலாவது அட்டவணையையும் மூணு கடைசி குலத்தையும் சேர்த்து சொல்லி காட்டுகின்றேன். அதாவது சேர்த்தே சொல்லுவோம். அதாவது தூள வைகரியான வாக்கு நிவர்த்திக்கலையை ஆதாரமாக கொண்டு பிரம்மா ஆகிய அதிதெய்வத்தை பிரம்மா ஆகிய அதிதெய்வம் இயக்க பிரணவ அச்சரமாகிய அகரத்தின் மூலம் அகங்காரத்தை இயக்குகின்றது. அதுதான் இந்த அட்டவணையின் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டிய முறை. இந்த ஐந்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அது சொல்லும் முறையை அட்டவணை தலையங்கத்தில் கொடுத்திருக்கின்றேன். இரண்டாவதை சொல்லும் போது பார்த்துக் கொள்ளுங்கள். சூட்சுமை வைகரி வாக்கு அது பிரதிஷ்டா கலையை ஆதாரமாக கொண்டு விஷ்ணு ஆகிய அதிதெய்வம் இயக்க உகரம் என்ற அச்சர வடிவில் நின்று புத்தி என்ற அந்த கரணத்தை இயக்குகின்றது. அடுத்தது மத்திமை என்ற வாக்கு வித்யா கலையை ஆதாரமாக கொண்டு உருத்திரன் என்ற அதிதெய்வம் இயக்க மகரம் என்ற அச்சர பிரணவ அச்சரத்தை அச்சரத்தின் வடிவில் நின்று மனம் என்ற அந்த கரணத்தை இயக்குகின்றது. நான்காவது பைசந்தி வாக்கு சாந்தி கலை என்ற கலையை ஆதாரமாக கொண்டு மகேஸ்வரன் என்ற அதிதெய்வம் இயக்க விந்து என்ற பிரணவ அச்சரத்தால் சித்தம் என்ற அந்த கரணத்தை இயக்குகின்றது. கடைசியாக சூட்சுமை வாக்கு சாந்தி அதீத கலையை ஆதாரமாக கொண்டு சதாசிவன் அதிதெய்வமாக இயக்க பிரணவத்தின் கடைசி கூறான நாதம் என்ற அச்சரத்தில் இருந்து புருடன் என்ற அந்த கரணத்தை இயக்குகின்றது. இதுதான் எங்களுடைய உடலில் நடைபெறும் விடயம் சுத்த தத்துவம் மூலமாக உங்களுக்கு விளக்கம். இதை இன்று மீட்டர் செய்வதுதான் இன்றைய வகுப்பு. இது சுத்த தத்துவத்தை முழுமையாக மீட்டர் செய்திருக்கின்றது. இறுதியாக நாங்கள் இந்த சுத்தமாயா காரியங்களை பார்க்க இருப்பது பிரேர காண்டம். அந்த பிரேரக காண்டம்தான் இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களின் இறுதி தொகுப்பு. அதை அடுத்த வகுப்பில் அதையும் பார்த்து கிரியா யோகத்தில் அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவி செய்கின்ற என்ற விடயங்களையும் பார்க்கப் போகின்றோம் இறுதி வகுப்பில். அதுவரை காத்திருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இன்று இந்தளவு சுத்த தத்துவங்களையும் துரித மீட்டலில் பார்த்திருக்கின்றோம். முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் அருளினால் எல்லாவற்றையும் அட்டவணையில் அடக்கி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லளவில் தந்திருக்கின்றேன். இதை ஆர்வமாக படிக்க விரும்புபவர்கள் இவ்வளவு நாளும் கொடுத்த 30 வகுப்புகளை இந்த அட்டவணையை வைத்துக் கொண்டு முதல் வகுப்பிலிருந்து அந்த 30 நிமிட நாடாக்களை கேட்டுக்கொண்டு போகும்போது எல்லாம் உங்களுக்கு ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சித்த தத்துவம் இறுதியாக இருக்கும் இந்த 36 தத்துவங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கின்றது எங்களுடைய சாதனைக்கு உதவி செய்கின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக புரிய வரும். உங்களுடைய சிறிய நேரத்தை அதில் போட்டால் இந்த அட்டவணைகள் மூலம் நீங்கள் அதை திரும்ப அறிந்து கொள்ளலாம். இந்த பிறப்பில் அதை அறிந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மாக்கு அது வெற்றி. அறிவது அறியாதது உங்களுடைய வினை பயன்களை பொறுத்தது மாயையை பொறுத்தது என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து இன்னும் ஒரு வகுப்பு இருக்கின்றது அதற்கு உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன். நன்றி பாபாஜிக்கு பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இரவனையா அனுப்பியிருக்கின்றீர்கள் என்று ஒரு பெரிய வகுப்பையே நடத்தி இருக்கின்றேன். 42 நிமிடங்களில் உதான் அதிகூடிய நேரம் எடுத்து நடத்திய வகுப்பு நினைக்கின்றேன். பழைய அதிகூடிய நேரம் 40 நிமிடம், 2 நிமிடம் கூட எடுத்திருக்கின்றேன். இருப்பினும் எல்லோருக்கும் ஓரளவு விளக்கம் கிடைத்திருக்கும். எல்லாம் எழுத்தளவில் பேப்பரில் உண்டு. எல்லோரும் இதை மீளுங்கள். இரவனையா உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இதை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
எங்களுக்கு இந்த சத்சங்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கோட்பாடு தத்துவங்களை மிகவும் இலகுவாகவும் சுலபமாகவும் எந்தெந்த வழிகளில் என்னென்ன மாதிரி என்பதை மிக சிறந்த முறையில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டதைட்டு பாபாஜிக்கும் அது உங்கள் கருவி மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனவே நாங்கள் கிரியாசாரராகிய நாங்கள் இந்த வரப்பிரசாதத்தை உணர்ந்து அதன்படி ஒழுகி அதன் மூலம் எங்களுக்கு கிரியா யோகத்தினுடைய யோக சாதனைகளை எல்லாத்தையும் சொல்லப்பட்டவாறு செய்து எங்களுடைய முயற்சியின் மூலம் இதில் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா. உங்களுடைய சுருங்கிய கருத்து வளமை போல மக்களை ஊக்கப்படுத்தும் கருத்தாக அமைந்திருக்கின்றது. அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா, எங்களுடைய இணைப்பில் இந்த சத்சங்கம் முழுவதும் வெளியிலும் உள்ளுமாக இருந்தார். மீண்டும் அந்த மயில் முட்டையின் கதைதான், மயில் முட்டை உதாரணத்தின் கதை. அதன் நீருக்குள் நிறங்கள் தோன்றி மறைவது போல் எங்களுடைய சத்சங்கத்திற்குள்ளும் தோன்றி மறைந்து கொண்டிருந்தார். இறுதியில் மறைந்தே விட்டார். இப்போது இன்னொரு முறை அவரை இதற்குள் எடுத்து போம் என்று முனைகின்றேன். வந்தால் அவருடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். வராவிட்டாலும் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கேள்விகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.